நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இன்று புதன்கிழமை சத்சங்கம் எங்களுக்கு, மற்றைய சங்கங்களுக்கெல்லாம் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். அதன் பிரகாரம் வழமை போல இன்று நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியானத்திலிருந்து உள்வாங்குங்கள், பலவிதமான அற்புதமான விடயங்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 359, 360, 361, முடிந்தால் 362. பாபாஜி, கடவுளின் நோக்கம் உங்கள் முகத்தில், காலை கதிரவனை உங்கள் முக ஒளி வென்றது. ஆனந்த மயக்கத்தில் நாம் பாபாஜியின் அருளால் தெய்வீக காட்சிகள், பாறையில் மலர்ந்த ரோஜாக்கள், இருண்ட புயற்காற்றில் தெய்வீக இசை, அழகிய இரவில் இரவில் நட்போடு சந்திரன், நம் இனத்திற்கே சிகரமாய் பெருமை, அழகு ஆட்சி பலத்திற்கு எதிராய் அமைவது கடவுளின் நோக்கம். என்றும் உலகில் நிலைக்கவே அன்பு பாதை, சொர்க்கத்தின் அத்திவாரம் ஒரு மலரில், இன்று நீங்கள் எனக்கு முன் தோன்றி ஆர்வமூட்டி கடவுளின் ஆனந்த கனவை நிறைவு செய்கின்றீர்கள் என்று நீலகண்டன் சொல்கின்றார். அழகு என்பது கலையின் விளைவிலா, அல்லது கலை என்பது அழகை உருவாக்குபவனால் அமைவதா என்பது கேள்வி. அழகு என்பது நினைப்பதை விட உணரப்படுவது. உணர்ச்சிமிக்க கலைஞன் அழகை தனக்கு தூண்டுதலாக கொள்கின்றான். ஆனால் கவிதைகளோடு வாழும் கலைஞன் கலையின் தூண்டுதல் கடப்பு நிலையில் அமைவது. இவற்றை தவிர அழகாக உள்ள பொருட்களின் அழகுக்கு காரணமான குணங்களை நாம் படிக்கலாம். அழகு படைப்பின் இரு அடிப்படைகள் உயிர், உருவம் ஆகிய இரண்டில் உள்ளன. கலைஞன் தன்னை சுற்றியுள்ள வாழ்க்கையில் தன்னையும் இயற்கையையும் புகுத்தி கொள்கின்றான். அழகின் வெளிப்பாடை வெளி அடையாளங்களே கலைப்படப்பிற்கு தேவை. அது படிப்பினாலும் பயிற்சியினாலும் வரும் உருவாக்கம் என்பது அழகின் அடையாளமாக கருதப்படுகின்றது. அதற்கு பதிலாக முறை என்ற சொல்லை பயன்படுத்துவோம். அச்சொல் பகுதியையும் முழுமையையும் இணைப்பது. அழகின் பல்வேறு பாங்குகளையும் இணைப்பது முறை. அழகின் மீது சுமத்தப்படும் மற்ற கொள்கைகள் ஒலி, வார்த்தை, நிறம், உருவகம் போன்றவை. கலைக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள உறவினை படைப்பாற்றல் கண்ணோட்டத்திலிருந்து காண்போம். உண்மை என்பது சமய அறிவியல் கொள்கைகளை படத்தாலோ சிற்பத்தாலோ விளக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அத்தகைய முறையை அது விளக்குவது இல்லை. உண்மை என்பது கலைஞன் இயல்பை பொறுத்தது. அந்த உண்மை சமயத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கலையிலும் சமயத்திலும் பெரிய சாதனங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. சமய ஆர்வத்திற்கும் கலை வெளிப்பாட்டிற்கும் இடையே ஆழமான உளவியல் சேர்க்கை உண்டு. கலை தரம் குறையும் போது சமய பயிற்சியும் அவ்வாறே. இயற்கையை விட கலை வெளிப்பாட்டிற்கு உண்மை அடிப்படையானது. வாழ்க்கையோடு தொடர்புடைய உண்மை மனிதர்களால் அடிக்கடி மறுக்கப்படுகின்றது. ஏனெனில் உயர்ந்த கலைஞனிடத்தில் உண்மை இருப்பதில்லை. இயற்கையோடு சேர்ந்த உண்மை படைப்பு கலையில் குறைந்து இலக்கிய முக்கியத்துவத்தை பெறுகின்றது. சிற்பம் போன்ற அடையாள கலைகளில் இயற்கையோடு உண்மை பொருந்தியிருக்க வேண்டும். ஆனால் சிற்பியின் நோக்கம் உண்மை தோற்றத்தை காட்டுவதன்று மூலத்தின் வடிவை உணர்த்துவதே. விளக்கக் கலைகளாகிய இலக்கியம், நாடகம் போன்றவை இயற்கையோடு உண்மையாக இருப்பதில்லை. எந்த நாவலும் நாடகமும் ஒருவரையோ அல்லது சூழலையோ அப்படியே படம் பிடித்து காட்டுவதில்லை. கலைப்படைப்பில் அறியும் உண்மை, அறிவிக்கும் உண்மை ஆகிய இரண்டும் இருக்கும் போது அழகு என்பது அதனுடன் இருப்பதாக அமையும். இதைத்தான் கீட்ஸ் "அழகே உண்மை, உண்மையே அழகு, உனக்கு இது மட்டும் தெரியும், இது தெரிந்தால் போதும்" என்றார். அழகு, உண்மை ஆகியவற்றை அறிந்து அவற்றின் ஒற்றுமையை உணர நேர்வழி உலக பொதுமையான படைப்பு கலையில் பங்கேற்பதே. கலைப்படைப்பு என்பது மிகவும் பயன்தரும். பாபாஜி உண்மையான அழகின் ஒரு வகை. அவர் கண்களில் ஒளி. அவர் கேலியாக சிரிக்கும் போது அது அதிகமாகும். ஒருமுறை அந்த சத்குரு கூறினார், "நான் தேர்ந்தெடுத்த குழந்தையே, நான் வெளிப்படையாக பேசுவேன். ஆனால் என் உதட்டிலிருந்து வெளிப்படும் வார்த்தைக்காக குற்றம் பிடிப்பவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உன் பாதையை நான் உன்னிப்பாக கவனிக்கின்றேன். நான் அவர்களை அறிவேன், ஆனால் அவர்கள் என்னை அறியார். என் மனத்தில் உள்ள கருத்தை குறித்து அவர்கள் கவனமாக இருப்பார்களாக. நம் தாய்நாட்டுக்கு நண்பன் யார், பகைவன் யார், நீங்களே யோசித்து சொல்லுங்கள். உலகில் இருப்பது ஒன்றே. பாலையும் சீனியையும் கலப்போம். துடுப்பை இந்துக்கள் ஒரு புறமும் முஸ்லீம்கள் மறுபுறமும் செலுத்துவோம். இந்த நாடாம் படகை நாம் இணைந்தே கரை சேர்ப்போம்" என்கின்றார் பாபாஜி. நம்முடைய இலக்கியமும் அவர்கள் இலக்கியமும் வேறாக இருக்கலாம். ஆனால் இரண்டிலும் இலக்கியத்தன்மை ஒன்றே. அந்த உணர்வு நாடுகளுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்கும். அரசியலும் பொருளாதாரமும் ஒருமைப்பாட்டை கொண்டு தர இயலாது. வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் அரசியலும் பொருளாதாரத்திலும் அவற்றிலிருந்து பிரிக்க முடியாத பகுதிகள். அவைதான் இவற்றின் வெற்றியை தருகின்றது. நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும்? அறிவை கொண்டு மட்டுமே இதற்கு பதில் சொல்ல முடியாது. மனிதனுக்குள் மனத்துள் வேறாக இதயம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஒற்றுமை வாதத்தினால் வராது. அகத்திலிருந்து உந்துதலின் விளைவாக அது வர வேண்டும். இந்த உந்துதல் இலக்கியம், கலை, பண்பாடு ஆகியவற்றால் உருவாகின்றது. இருப்பினும் ஏதோ ஒன்று இதில் குறைகின்றது. ஒரு நாட்டின் வெற்றிகரமான செயற்பாட்டிற்கு இது தேவை. மெழுகு பொம்மை மாதிரியே இருக்குமே தவிர உயிருள்ள மனிதனாகிவிடாது. நாட்டிலுள்ள இது இலக்கியம், கலை, பண்பாடு ஆகியவற்றிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் தலைவரும் முதலமைச்சரும் சிறந்த இலக்கியவாதிகள். அவர்கள் பெருமை அரசியல் கழகங்களால் மறைக்கப்படுகின்றது. அவ்வாறே பல துறையில் இருக்கும் பெரியவர்களின் பெருமையும் பண்பாட்டு பெருமையும் அரசியல் மறைக்கக்கூடாது. பண்பாட்டு ஒளி அரசியல் மேகங்களுக்கும் ஒளியூட்ட வேண்டும். சென்னைக்குச் சொல்வது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். அரசியலுக்கு வாய்ப்பும் போதுமான காலமும் தரப்பட்டது. அரசியல் மக்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று உறுதிப்படுத்த முடியாது. அரசியல் வெற்றி பெறாத போது பண்பாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மக்களது முயற்சியும் அங்கீகாரமுமே இக்கால சூழலில் பண்பாட்டின் மதிப்பை கூட்டும். இந்தியாவின் நன்மையை கருத்தில் கொண்டு அது ஒற்றுமையுடன் வளமாக உலகில் செல்வாக்குடன் திகழ முயல்பவர்கள் இந்தியா என்பது எது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்தியா என்பதற்கு நிலவியல் நோக்கில் உலக வரலாற்று கண்ணோட்டத்தில் பல பொருள் உண்டு. ஆனால் பண்பாட்டு நோக்கில் அது ஒன்றைத்தான் குறித்தது. இந்தியா பண்பாட்டின் அடிப்படைகள் தோன்றிய இடங்கள் வேதங்கள், இராமாயணம், மகாபாரத நிகழ்ச்சிகள் நடந்த இடங்கள் ஆகியவை இன்று இந்திய நிலத்திற்கு வெளியில் குறிக்கப்படுகின்றன. இந்தியா தன்னை சுற்றி இருக்கும் பல இடங்களையும் தன் பண்பாட்டால் கவர்ந்தது. இந்தியாவுக்குள் அரசியல் முரண்பாடுகள், பொருளாதார போட்டிகள் இருந்தாலும் தனது பண்பாட்டால் ஒரு அழகாக திகழ்கின்றது. கிரேக்க ரோம பண்பாட்டாலும் கிறிஸ்தவத்தாலும் ஐரோப்பா ஒரு காலத்தில் ஒன்றுபட்டு இருந்தது. ஆனால் அந்த ஒற்றுமை பொறாமையாலும் முரண்பாடுகளாலும் பலவீனமுற்றது. இந்தியா என்று ஒரே அரசியல் அழகாக இருந்ததில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அதன் ஆட்சி எல்லைக்கு உட்படாத இடங்களும் உண்டு. ஆனால் இந்தியா ஓர் பண்பாட்டு அழகாக இருந்தது. இவ்வாறு இந்தியாவுக்குள்ளும் வெளியிலும் உள்ள வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்தியா தேசிய வாழ்க்கையின் பண்பாடு ஆன்மீக தெய்வீக பக்கங்களுக்கு நான் பெரிதும் முக்கியத்துவம் தருகின்றேன் என்கின்றார் பாபாஜி. தமிழர்களுக்கும் தெலுங்குவர்களுக்கும் இடையே எழுந்த முரண்பாட்டில் இலக்கியத்திற்கு பங்குண்டா? அது வெறும் அரசியல் பொருளியல் பிரச்சனை. மேலை கீழே நாடுகளுக்கு இடையே எழுந்த அகில உலக நிகழ்வுகளில் இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏதாவது பங்குண்டா? இந்த முரண்பாடுகளில் இலக்கிய பண்பாட்டு கூறுகள் நிச்சயம் உண்டு. இந்த பிரச்சனைகளில் பண்பாட்டு கூறு இல்லை, எனவே முரண்பாடு எழுகின்றது. அன்னி பெசன்ட் ஒரு முறை கூறினார், ஒன்றை உறுதிப்படுத்துவதிலும் மறுப்பதிலும் வழக்கமாக நாம் சரியாகவே இருக்கின்றோம். பண்பாட்டு ஆன்மீக பிரச்சனைகளிலும் பண்பாட்டை நுழையவிட்டால் வேறுபாடுகள் தாமே குறைந்துவிடும், எல்லாம் சரியாகிவிடும். கழகம் என்பது பண்பாட்டு நிறுவனமே. தென்னிந்தியா தனது பண்பாட்டை முதலில் ஓர் அமைப்பாக நிறுவ வேண்டும். பின் இந்திய பண்பாட்டின் பரந்த ஒற்றுமை நன்றாக புரியும். தென்னிந்திய பண்பாட்டுக்கும் இந்தியா பண்பாட்டுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை. வேறாக வெளிப்பட்டாலும் அடிப்படையில் அவை ஒன்றே. அனைத்து பகுதியைச் சேர்ந்த கவிஞர்கள், இலக்கியவாதிகள், ஆன்மீகவாதிகள், அருளாளர்கள் ஒன்று கூடட்டும். அவ்வாறே எல்லா எழுத்தாளர்களும் சந்திக்கட்டும். இந்தியாவின் உண்மை யோகமான எல்லோர் இதயத்திலும் அவன் உரைகின்றான் என்பது வெளிப்படட்டும். அவர்கள் அன்பிலும் தொண்டிலும் இந்தியா ஆறுதல் பெறட்டும். தொடர்ந்து அவர்கள் நன்மைக்காக பாடுபடட்டும். அனைத்துலக சேவையும் அருளாளர் பாதையை நோக்கியே செல்வன. உரிய காலங்களில் அருளாளர் செய்த சேவையை, அதாவது தொண்டை, யார் மதிப்பீடு செய்வது? சேவையின் பயன் ஆனந்தமே. பாண்டிச்சேரியில் உள்ள அரவிந்த ஆச்சிரமம் ஆச்சிரமவாசிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை தந்து ஆனந்தம் கொடுக்கும் பண்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது. ஆச்சிரமத்தில் உள்ள உடற்பயிற்சி துறை அரவிந்தரின் யோக நெறிப்படி வேலை செய்கின்றது. ஆன்மீகமும் உலகியலும் ஒன்று சேரும் போது இது சாத்தியமாகின்றது. பரிமாண ஏற்றத்தின் மூன்று படிகள் காணப்படுகின்றன. முதலாவதாக மனமாற்றம். இது உலக உண்மையை அப்படியே பிளவுபடாமல் மனித மனச்சாட்சிக்கு அளிக்கின்றது. இரண்டாவது முக்கிய மாற்றம். இது தனி மனிதன் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாக உதவுகின்றது. இதனால் மனிதனது செயல் உலக பொதுமை பெறுகின்றது. மூன்றாவது தூள மாற்றம். இதனால் தொடர்ச்சியான தெய்வீக இருப்பு பிளவுபடாத ஒரு முழுமையாக அனுபவிக்கப்படுகின்றது என்று சொல்கின்றார் பாபாஜி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று இன்றைய வாசிப்பில் இந்திய 359, 360, 61, 62 அழக பெற்றி மிகவும் அழகாக பாபாஜி நீலகண்டனுடன் சேர்ந்து அருமையாக அதை போட்டிருக்கின்றார். பாபாஜியின் அழகை பற்றியும் இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக இந்தியா பண்பாடுகள், கலை, கலை, கலையின் கலையும் பண்பாட்டிலிருந்து நாங்கள் பெறும் அழகு எல்லாவற்றையும் மிகவும் அடிப்படையாக, மிகவும் ஒரு 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 நாட்டை சார்ந்த கலை படைப்புகளை பற்றிய பல விடயங்கள் இந்தியா நாட்டை பற்றி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜி, இதுதான் முதல் தரம் நான் தன்னுடைய பிறந்த நாட்டை பற்றி இவ்வளவு தூரம் விரிவாக இலக்கிய முறையிலும் பண்பாட்டு முறையிலும் சொல்லப்பட்ட செய்திகள் கொடுத்த பக்கத்தை படித்திருக்கின்றேன் என்று, அதுதான் இன்று என் வாசிப்பில் எல்லோருக்கும் கிடைத்தது. ஆகவே நாங்கள் இதை அவருடைய தகவல் மூலம் மீண்டும் சிந்திப்போம். அழகு என்பதே இங்கு மிகவும் முக்கியமான தலைப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இயற்கையிலிருந்து கிடைப்பது முக்கியமாக, ஆகவே அதை பண்பாடுகளுடன் இந்திய கலைகளுடன் ஒப்பிட்டு பாபாஜி பல விடயங்களை கொடுத்திருக்கின்றார். மீண்டும் இந்த சத்சங்கத்தை கேளுங்கள். ஒரு தரம் கேட்கும் போது மிகவும் நன்றாக அது புரிய மாட்டாது என்பது தெரிந்த விடயம். ஏனென்றால் இது இலக்கியங்கள், கலைகள், அழகுகளை பற்றி சொல்லப்பட்ட விடயம். இதுவும் ஏதோ எங்களுடைய ஒரு பயிற்சிக்கு அல்லது எங்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு தேவை என்றபடியால்தான் இந்த நான்கு பக்கங்களும் அதை சார்ந்து இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். சில வேளை உங்களுக்கு அதன் உள் அர்த்தம் புரியலாம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இந்த சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டிருக்கின்றேன். இறைவன் ஐயா இப்போதுதான் இணைப்பில் வந்திருக்கின்றார். அவருக்கு மின்சார தடைகள் காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயாவும் இன்று இணைப்பில் வர முடியாத நிலையில் இருக்கின்றார். ஆகவே இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.